இரண்டாம் அதிகரணம், இருவினை அதிகரணம் எனப்படும் அந்த இரண்டாம் அதிகரணத்திலே 22வது பாடலுடைய கருத்தினை, அந்த மிகச்சிறந்த பாடலை சிந்திப்பதற்கு இன்று குருகுரல் கூட்டி வைத்துள்ளது. அதாவது, வினைப்பலன்களை உயிர்களுக்கு முதல்வனே கூட்டுவான் என்ற கருத்து வலியுறுத்தப்பட்டு வருகின்றது. வினைப்பலன்களை முதல்வன் கூட்ட வேண்டியதில்லை என்று கூறிக்கொண்டிருப்பவர்கள் மீமாம்சகர். அவர்கள் கருத்தினை மறுத்து உயிர்கள் செய்த வினைக்கு முதல்வனே வினைப்பலன்களை கூட்டி வைப்பான் என்ற கருத்தை மிக அழகாக தர்க்க ரீதியாக வலியுறுத்தி வருகின்றார். அது கடைசியிலே முதல்வனே கூட்டி வைப்பான் என்று வைத்துக் கொள்வோம், அவன் ஏன் கூட்டி வைக்க வேண்டும், வினைப்பலன்களை கூட்டி வைப்பதிலே உயிர்களுக்கும் முதல்வனுக்கும் என்ன தொடர்பு என்று ஒரு கேள்வி வரும்பொழுது அதற்கு அருமையாக விடை கூறினார். உயிர் செய்கின்ற வினைகளாகிய முயற்சிகள் எல்லாம் முதல்வன் செலுத்துவதனால்தான் நடக்கின்றது. உயிர்கள் இன்று எத்தனையோ உயிர்கள் என்னென்ன முயற்சிகள் எல்லாமோ செய்கின்றன, ஓரறிவுடைய உயிர்களிலிருந்து ஆறறிவுடைய உயிர்கள் வரை உயிர்கள் செய்கின்ற எல்லா முயற்சிகளும் முதல்வன் உள்நின்று அவ்வுயிர்களை அம்முயற்சிகளிலே செல்லுமாறு செலுத்ததினால் மட்டுமே இந்த முயற்சிகள் உயிரின் முயற்சிகள் எல்லாம் நடைபெற்று வருகின்றன என்று கூறினார். அந்த கருத்தை மிக அருமையாக சொன்னார். ஈனமில் செய்தி, ஈனம் என்றால் குறைபாடு, ஈனமில் என்றால் குறைபாடு இல்லாத, செய்தி என்று சொன்னது முயற்சியை, செய்தி என்பது செயல், முயற்சி. ஈனமில் செய்தி, உயிர்கள் செய்கின்ற குறைபாடற்ற முயற்சிகள் யாவும் எவை என்று சொன்னால், ஈசன் இடும் பணி, இம்முயற்சியை நீ செய்க என்று இறைவனுடைய அருளானை உயிர்களை செலுத்துகின்றது, அதனால் உயிர்கள் எந்த முயற்சியையும் செய்ய முடிகின்றது என்று கூறினார். ஈனமில் செய்தி ஈசன் இடும் பணி என்று கூறினார். ஆக ஈசனுடைய அருளானை செலுத்துவதனால்தான் எல்லா உயிர்களும் தத்தமக்குரிய முயற்சிகளை செய்கின்றன என்று கூறினால், அதை நன்கு பிரமாணம் காட்டி தக்க அனுமான பிரமாணத்தின் மூலம் தர்க்க ரீதியாக அக்கருத்தை நிறுவ வேண்டும் என்று மீமாம்சகர் கூறவும், அந்த அருமையான ஒரு செயல்பாட்டினைத்தான் 22வது பாடலிலே வைத்திருக்கின்றார். இறைவன் செலுத்தித்தான் உயிர்கள் எந்த வினையும் செய்கின்றன என்று நாம் காட்டிவிட்டால், அப்ப இறைவன் கூட்டி வைத்தால் மட்டுமே வினைப்பலன்களை உயிர்கள் நுகர முடியும் என்பது தானே பெறப்படும். ஏன்னா உயிர்கள் தாமே வினையை செய்ய முடியாத உயிர்கள் எப்படி தாமே வினையின் பலனை மட்டும் அனுபவிக்க முடியும்? ஆகவே இறைவன் செலுத்தித்தான் உயிர்களை வினைகளை செய்கின்றன, எனவே அந்த வினைக்கான பலனையும் இறைவன் தான் கூட்டி வைக்க வேண்டும் என்று அவ்வாறு அந்த கருத்து வலுப்பெறும். ஆகையினாலே இறைவன் செலுத்துவதனால்தான் உயிர்களெல்லாம் வினைகளை செய்கின்றன, தத்தம் வினைகளாகிய முயற்சிகளிலே ஈடுபடுகின்றன என்பதை நிலைநாட்டி காட்டக்கூடிய அற்புதமான பாடலிலே என்னுடைய கருத்து இருக்கின்றது. இந்த பாடல் இலக்கண கருத்தினை அடியொற்றி எழுந்துள்ளது என்பதையெல்லாம் விரிவாக பார்த்தோம். அந்த இலக்கண கருத்தை எல்லாம் விரிவாக இதற்கு முந்தைய சிந்தனையிலே நாம் செய்திருக்கின்றோம். அதை மீள சுருக்கமாக கூறிக்கொண்டு இந்த பாடலுடைய கருத்திற்கு நாம் செல்லலாம். அதாவது, தொல்காப்பியம் சொல்லதிகாரத்திலே வேற்றுமை மயங்களிலே ஒரு சூத்திரம், அதிலே என்ன சொல்கின்றார் சொன்னால், ஒரு வினை நடப்பதற்கு 8 காரணங்கள் வேண்டும், 8 காரணங்கள் முதலிலேயே இருக்க வேண்டும், அப்புறம்தான் வினையே நடக்கும் என்று கூறினார். ஆக வினை நடப்பதற்கு முன்னமே இருக்க வேண்டிய காரணங்கள் என்பதனால் இந்த 8 காரணங்களும் முதல் நிலை என்று சொல்லப்படுகின்றன. முதல் நிலை என்றால் வினை நடப்பதற்கு முன்னமே இவை 8 இருக்கணும். ஆகவே இந்த 8ஐயும் முதல் நிலை என்பார்கள். இவை இருந்தால்தான் வினை நடக்கும். ஆகையினால் 8ஐயும் காரணங்கள் என்று சொல்வார்கள். முதல் நிலை என்ற பொருளிலே காரகம் என்றும் சொல்வார்கள். ஆக 8 காரணங்கள் அல்லது முதல் நிலைகள் அல்லது காரகங்கள், இந்த 3 பெயர்களை எந்த பெயரினாலும் நாம் பயன்படுத்தலாம். சரி, 8 காரணங்கள் வினைக்கு முன்னே இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த 8 காரணங்கள் தான் எவை என்று சொன்னால், வினையை செய்யக்கூடிய கர்த்தா, வினை முதல், அப்புறம் செய்யப்படும் பொருள் இருக்க வேண்டும், அப்புறம் வந்து ஒரு காலத்தில் அந்த வினை செய்யப்பட வேண்டும், எனவே காலம். ஒரு கருவியை கொண்டு அந்த வினை செய்யப்பட வேண்டும், எனவே கருவி. ஒரு நோக்கத்திற்காக அந்த வினை செய்யப்பட வேண்டும், அந்த நோக்கம். இன்னதற்காக இன்னும் அந்த நோக்கம் அஞ்சு ஆயிட்டா. அப்புறம் ஒரு பயனை கருதி செய்ய வேண்டும், இன்ன பயன் என்று சொல்லி அந்த பயன். அப்புறம் வந்து அந்த வினையே இருக்க வேண்டும், அதாவது சிறப்பு வினை முன்னமே இருந்தால்தான் பொதுவினை நடக்கும் என்றுதான் நாம் விரிவாக பார்த்தோம். வணைதலை செய்தான் என்று சொல்லும் பொழுது வணைதல் சிறப்பு வினை, செய்தான் என்பது பொதுவினை. ஆகையினாலே அந்த பானையை வணைதல் என்ற தொழில் நடக்க வேண்டும் என்றால் அந்த வினை முதல் இருக்கின்றானே குயவனாகிய வினை முதல் அவனிடம் வணைதல் என்ற அந்த சிறப்பு வினை தொழில் திறனாக அவனிடம் ஏற்கனவே இருக்க வேண்டும். வணைதல் என்ற திறன் யார் இருக்கின்றதோ அவன்தான் குயவனாக விளங்கி அந்த பானையை வணைதனாகி அந்த செயலை செய்ய முடியும். ஆகையினாலே வினை முதல் அப்புறம் வந்து ஒரு இடத்தில் வைத்து அந்த வினை நடக்கணும் இல்லையா, அப்ப அந்த இடமும் இருக்கணும். ஆக எட்டு, வினை முதல், இடம், கருவி, காலம், செய்யப்படு பொருள், இன்னதற்காக என்னும் நோக்கம், இது பயனாக என்று சொல்லப்படுகின்ற பயன், அப்புறம் அந்த வினை சிறப்பு வினை. ஆக இந்த எட்டும் இருக்க வேண்டும் என்று சொல்லி அருமையாக அந்த தொல்காப்பிய சூத்திரம் கூறுகின்றது. சரி, இந்த எட்டு காரணங்களும் வினை நடப்பதற்கு முன்பே இருக்க வேண்டும். எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த எட்டு காரணங்களிலே ஒரு காரணத்தை நாம் தனியாக வைத்துக் கொள்வோம். அது என்னவென்றால் வினையை செய்யக்கூடிய அந்த கர்த்தா, வினை முதல். வினை முதல் என்ற காரணத்தை, அந்த காரகத்தை, ஏன்னா காரணம் காரகம் எல்லாம் விதத்தில் ஒண்ணுதான். வினை முதல் என்ற காரகம் வந்து தனியா இருக்கணும், ஏனைய ஏழு காரகங்களும் தனியா இருக்கும், தனியா வச்சுக் கொள்ள வேண்டும். இப்ப வினை எப்படி நடக்கும் அப்படின்னு சொன்னா, இந்த வினை முதலாகிய இந்த ஒரு காரகம், ஏனைய அந்த இடம் காலம் கருவி இன்னதற்காக இது பயன் செய்யப்படு பொருள் சிறப்பு வினை மற்ற ஏழு காரகங்கள் இருக்கின்றனவே, இந்த வினை முதல்ங்கிற காரகம் மற்ற ஏழு காரகங்களோட பொருந்த வேண்டும். ஆக இந்த ஒன்று அந்த ஏழோட சேரணும், சேர்ந்து எட்டாகணும், அப்பதான் எந்த வினையும் நடக்கும். அது வினை முதல் இருக்கின்றானே, வினை முதல் வந்து அவன் என்ன செய்யணும், அந்த சிறப்பு வினையோடு கூட வேண்டும், அதற்குரிய இடத்தோடு உரிய காலத்தோடு கூட வேண்டும், உரிய கருவியோடு அந்த வினை முதல் கூட வேண்டும், உரிய நோக்கத்தோடும் உரிய பயனோடும். இப்படி மற்ற ஏழு காரகங்களில் ஒவ்வொன்றோடும் அந்த வினை முதல் என்ற காரகம் கூட வேண்டும், கூடினால்தான் வந்து எந்த வினையும் நடக்கும். ஆகவே எல்லா வினைகளும் எப்படி நடந்து வருகின்றன இந்த உலகத்தில், உலகத்தில் பல்வேறு வினைகள் நடந்து வருகின்றன. இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய பல்வேறு வினைகளும் எவ்வாறு நடந்து வருகின்றன, அவை நல்வினை ஆயினும் சரி அல்லது தீவினை ஆயினும் சரி எவ்வாறு நடைபெற்று வருகின்றன உலகத்தில் உள்ள வினைகள் எல்லாம் துர்காப்பியர் காட்டுறார், அருமையாக காட்டுறார். இதையும் இலக்கண ரீதியா வந்து வரையறை செய்து காட்டுகின்றார். ஐயா, வினை முதல் அப்படிங்கிற காரகம் வந்து ஏனைய ஏழு காரகங்களோடும் கூடுவதால் தான் இந்த உலகத்தில் எல்லா வினைகளும் நடைபெற்று வருகின்றன. சரி, அப்போ வந்து தத்துவ ரீதியா பார்க்கும்போது வினைக்கு வந்து வினை முதல் யாரு அப்படின்னா, உடல் வந்து வினையை செய்யற மாதிரி தெரியுது, ஆனா உடல் வந்து வினையை செய்யல. உடல் என்ற இடத்துக்குள்ளே உயிர் இருந்து கொண்டு, இப்ப கார் வந்து போற மாதிரி வர மாதிரி தெரியுது, ஆனா அதை உள்ள இருந்து ஒருவன் இயக்குகின்றான், அவன் இருக்கக்கூடிய இடமா அந்த கார் இருக்கு. அது மாதிரி உடலை உள்ளே இருந்து உயிர் இயக்குகின்றது, அந்த உயிர் தான் உடலை கொண்டு எல்லா வினைகளையும் செய்கிறது. ஆகவே வினை முதல் என்ற காரகம் இந்த இடத்துல உயிர். சரி, அவர் இடம்ங்கிற காரகம் எது என்று சொன்னால், அந்த உயிர் இருக்கக்கூடிய இடம் எது, உடல். ஆகவே இங்க இடம் என்பது உடல். இதே இது உலக ரீதியா எடுத்துக்காட்டு கொடுத்தால் வந்து ஒரு பானை செய்தலாகிய வினையை எடுத்துக்கொண்டால் அதற்கு வினை முதல் சொன்னா குயவன் சொல்றோம். குயவன் சொல்லும்போது உடலோடு கூடிய உயிர், உடலையும் உயிரையும் சேர்த்து நாம வந்து மனிதன் சொல்றோம். ஆகவே உடலோடு உயிரை சேர்த்து அங்க குயவன் சொல்றோம் வினை முதலை. ஆனா தத்துவ நோக்கில் பார்க்கும் பொழுது உயிர் உடல் என்று அங்கே பிரிந்து விடுகின்றன. வினை முதல் எது, உயிர். அந்த உயிர் இருக்கக்கூடிய இடம் எது, உடல். ஆகவே வினை முதல் என்ற காரகம், எட்டு காரகங்கள் நான் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். அதிலே வினை முதல் என்ற காரகம் உயிர், இடம் என்ற காரகம் உடல். அப்போ முதல்ல இந்த வினை முதல் காரகமாகிய உயிர் எதனோடு கூடணும், இடம் என்ற காரகமாகிய உடலோடு கூடணும். உயிர் வந்து முதல்ல உடலோடு கூடணும், அப்புறம் உயிர் உடலோடு கூடிய பிறகு அது வினை செய்வதற்கு ஏற்ற தக்க கருவிகளோடு அப்புறம் கூடலாம், தக்க காலத்தோடு கூடலாம், நோக்கம் பயன் சிறப்பு வினை எல்லாற்றும் அப்புறம் கூடலாம். அதெல்லாம் அந்த உயிர் வந்து வினை முதல் காரகமாகிய உயிர் இடம் என்ற காரகமாகிய உடலோடு சேரணுமே, சேர்ந்து அந்த உடல் வழியாக ஏனைய காரகங்களோடு சேரணும். சரி, இந்த உயிர் என்ற இந்த காரகம் உடல் என்ற காரகத்தோடு தானாக சேர முடியுமா? அதுதான் அந்த பாடல அருமையாக கேட்கின்ற. வினை முதல் காரகமாகிய உயிர் ஏனைய ஏழு காரகங்களோடும் சேர்ந்து எல்லா வினைகளையும் செய்கின்றது, அதற்குரிய பயன்களை எல்லாம் அனுபவித்து வருகின்றது. இதை நாம் உலகத்திலே கண்டு வருகின்றோம். இது உண்மையானால் இதற்கு பதில் சொல்வாயாக. இதற்கு இந்த வினை முதற் காரகமாகிய உயிர் ஏனைய காரகங்களோடு தானே கூட முடியாது. ஏனைய ஏழு காரகங்களும் இந்த உயிர் என்ற காரகத்தோடு வந்து கூட முடியுமா? அதுவும் முடியாது. ஏனென்றால் ஏனைய ஏழு காரகங்களும் சடம், இடம் காலம் கருவி இன்னதற்காகங்கிற நோக்கம், இது பயனாக என்ற பயன், அப்புறம் செய்யப்படும் பொருள் சிறப்பு வினை என்ற இந்த ஏழு காரகங்களும் சடம். சடங்கள் வந்து தானா வந்து ஒரு பொருளை வந்து சேர முடியாது. சரி, இந்த வினை முதற் காரகமாகிய உயிர் வந்து சடம் அல்லவே, இது சித்து பொருள் தானே என்று சொன்னால், வினை முதற் காரகமாகிய உயிரோ அந்த ஏழு காரகங்களோடு சேர்ந்த பிறகுதான் இந்த உயிருக்கு அறிவே விளங்குகின்றது. அதற்கு முன்பு உயிருக்கு அறிவு விளங்கவில்லை. அதிலும் குறிப்பா அந்த ஏழு காரகங்கள்ல குறிப்பா இந்த உயிர் இருக்கின்ற இடம் இருக்கின்றதே, இடம் என்ற காரகம் அந்த உடல். இந்த உயிர் வந்து உடல் கருவிகள் இவற்றோடு சேர்ந்த பிறகுதானே அந்த உயிருக்கே வந்து அறிவு பிறக்கின்றது. ஆகவே ஒரு முதியவர் வந்து அவர் ஊன்றுகோல் கொண்டுதான் நடக்க முடியும்னு வைத்துக் கொள்வோம். ஊன்றுகோல் அவரிடமிருந்து எட்ட இருக்கின்றது. அந்த ஊன்றுகோல் சடம் அது தானாக வந்து இந்த முதியவரை அடையாது. இந்த முதியவரோ ஊன்றுகோல் கைக்கு கிடைத்த பிறகுதான் நடக்க முடியும் என்ற நிலையில் இருப்பவர். எனவே இவராக போய் அந்த ஊன்றுகோல் இருக்கும் இடத்தை அடைந்து அதனை எடுத்துக்கொள்ள முடியாது, அதனோடு சேர முடியாது. அப்ப மூன்றாவது ஆள் ஒருத்தர் வந்துதானே அந்த ஊன்றுகோலையும் அந்த முதியவரையும் சேர்த்து வைக்க வேண்டும். அதுபோல உயிர் வந்து அந்த முதியவர் மாதிரி அவர் ஊன்றுகோல் கிடைத்த பிறகுதான் நடக்கவே முடியும். அது மாதிரி இந்த உயிர் வந்து இடமாகிய காரகம், அந்த இடக்காரகம் இருக்க உடல், அந்த உடலோடு சேர்ந்தாதான் அந்த உயிருக்கு அறிவே விளங்கும். ஆகவே உயிர் தானா போய் உடலோடு சேராது. எனவே உடல் வாயிலாக வருகின்ற ஏனைய காரகங்களோடும் உயிர் தானாக சேராது. ஏனைய ஏழு காரகங்களோ சடம், அவையாகவும் அவையாக வந்து அவையும் என்ன செய்ய முடியாது, உயிரோடு சேர முடியாது. ஆகவே வரம்பில்லாத ஞானத்தை உடைய இறைவனுடைய திருவருள் ஆணைதான் இந்த வினை முதல் காரகமாகிய உயிரையும் ஏனைய ஏழு காரகங்களையும் கூட்டி வைத்து வினைகளை செய்யவும் அதன் பலன்களை அனுபவிக்கவும் நடத்தி கொண்டிருக்கின்றது என்று அற்புதமாக கூறுகின்றார். அந்த பாடல் வருமாறு, உலகுடல் கரணம் காலம் உரு பலம் நியதி செய்தி பல இவை கொண்டு கண்மம் பண்ணுவது உண்பதானால் நிலவிடாது இவைதான் சென்று நினைந்து உயிர் நிறுத்திக் கொள்ளாது அழகிலா அறிவன் ஆணை அனைத்திடும் அருளினாலே என்று கூறுகின்றார். இதுல எட்டு காரகங்கள் எவ்வாறு கூறப்பட்டுள்ளன இந்த பாடலிலே என்பதை மாதவ சிவஞானியின் உரை நமக்கு மிகச்சிறப்பாக எடுத்துக்காட்டுகின்றது. எட்டு காரகங்கள், அவை எட்டு முதல் இரண்டு அடிகளிலே கூறப்பட்டுள்ளன. உலகு உடல் கரணம் காலம் உரு பலம் நியதி செய்தி என்று முதல் அடியிலேயே கூறப்பட்டுள்ளன. முதல் அடியிலேயே அந்த எட்டு காரகங்கள் வந்துவிட்டன. ஆனால் எண்ணி பார்த்தா ஏழுதான் இருக்கும். அதுல நியதி என்று ஒரு சொல் வருகின்றது அல்லவா, அந்த நியதி என்ற ஒரு சொல்லுக்குள்ளே இரண்டு காரகங்கள் அடக்கப்பட்டுள்ளன என்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு நயத்தையும் நமக்கு மாதவ சிவஞானிகள் காட்டுகின்றார்கள். எந்தெந்த சொல் எந்தெந்த காரகத்தை குறிக்கும், எவ்வாறு அதை குறிக்கும் என்றெல்லாம் கூட நாம் தெளிவாக சிந்தித்து அறிந்து கொள்ளலாம். உலகு என்று சொல்லும் பொழுது உலகு என்ற சொல் வந்து சட உலகத்தை குறிக்கவும் செய்யும், சித்துப்பொருள் ஆகிய உயிர்களை குறிக்கவும் செய்யும். ஏன் இந்த சூத்திரத்திலேயே இந்த சூத்திர பாடல்லையே வந்து நம்ம பார்த்தோமே, உலகெல்லாம் ஆகி வேறாய் உடனுமாய் வந்தது. அந்த இடத்துல உலகெல்லாம் போது சேதன உலகமாகிய உயிர்களைத்தான் அந்த சொல் குறித்தது. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் பன்னெண்டாம் திருமுறை சொல்லுகின்றது. ஆகவே உணரக்கூடிய உலகம் எது, ஓதக்கூடிய உலகம் எது, சட உலகம் அல்ல. சட உலகத்துக்கு வந்து உணர்ச்சியும் கிடையாது, ஓதுதலும் அங்கே நடக்காது. அப்ப அறிவுடைய உலகமாகிய உயிர்கள் தான் வந்து ஓதக்கூடியவை உணரக்கூடியவை. அந்த உயிர்களைத்தான் அங்கேயும் உலகலாம்னு சொல்லி உயிர்களெல்லாம் என்னும் பொருளிலே கூறினார். அது மாதிரி இங்கேயும் உலகு என்ற சொல் உயிரை குறிக்கின்றது. ஆக அந்த உயிர் என்பது எட்டு காரகங்களுக்குள் அது வினை முதல் காரகம். ஆக உலகு என்பதனாலே உயிர் என்ற வினை முதல் காரகத்தை குறித்தார். அப்புறம் உடல் என்று சொல்லும் பொழுது அந்த உயிர் இருக்கக்கூடிய இடம் என்ற காரகம், இடம் என்ற காரகம் அங்கு உடல்ல பெறப்பட்டது. ஆக உலகு என்பது உயிரை குறித்து வினை முதல் என்ற காரகம் பெறப்படுகின்றது. உடல் என்பது இடம் என்ற காரகத்தை குறித்து இடம் என்ற காரகம் குறிக்க பெறப்படுகின்றது. ரெண்டு காரகங்கள் ஆச்சு. அப்புறம் கரணம் என்று சொல்லும்பொழுது கருவி, எட்டு காரகங்கள்ல கருவியும் ஒன்று, கரணம் போது கருவி. அப்புறம் காலம், இது காலம் என்ற காரகம் வெளிப்படையாக இருக்கின்றது. உரு பலம், உரு பலம் என்பது என்னவென்றால் செய்யப்படுபொருள், செய்யப்படுபொருள் என்ற காரகம், பொருந்துகின்ற பலம் அது செய்யப்படுபொருள். நியதி என்பதிலே என்ன இரண்டு காரகங்கள் இருக்கின்றன சொன்னார். நியதி என்பதிலே என்னதுனா அப்படின்னா இன்னதற்காக இது பயனாக இன்னும் இரண்டையும் அதில் தழுவிக் கொள்ள வேண்டும். நியதி என்பதனால வந்து இன்னதற்காகங்கிற அந்த நோக்கம் என்ற காரகம், இது பயனாக இன்னதற்காக இது பயனாக வருது. அந்த தொல்காப்பிய சூத்திரத்தில் வரக்கூடிய சொற்கள் அது அப்படியே வந்து நாம பயன்படுத்தி வருகின்றோம். சுவாமிகள் குறிப்புகள் அப்படியே பயன்படுத்துகின்றார்கள். இன்னதற்காக இது பயனாக என்னும் இரண்டு காரகங்களையும் நியதி என்பதனால் தழுவினார். நியதி என்பதனாலே இரண்டு காரகங்களை தழுவிக்கொண்டார். அந்த இரண்டு காரகங்கள் எவை என்று கேட்டால் இன்னதற்காக என்று சொல்லக்கூடிய நோக்கம், நோக்கம் என்ற காரகம், இது பயனாக சொல்லக்கூடிய அந்த பயன் என்ற காரகம், அந்த ரெண்டு காரகங்களும் நியதி என்பதிலே அடங்கும். ஆக ஏழு காரகங்கள் ஆகிவிட்டன. உலகு, உடல், காரணம், காலம், ஒரு பலம், அஞ்சு ஆயிட்டுதா. ஆறாவதா சொல்லக்கூடிய நியதியில ரெண்டு காரகங்கள் இருக்கு, அப்ப ஏழு ஆயிட்டுது. இன்னதற்கானங்கிற நோக்கம், இது பயனாகிற பயன். அப்புறம் கடைசியில செய்தி, செய்தி என்பது இந்த இடத்துல வினை, அது சிறப்பு வினை. சிறப்பு வினையும் எட்டு காரகங்களில் ஒன்று என்று விளக்கமுறை பார்த்தோம் அல்லவா. அந்த சிறப்பு வினை தான் அங்க செய்தி என்று சொன்ன. இதுல வந்து நாம என்ன, இந்த எட்டு காரகங்களை சொல்லியிருக்கின்றார் முதலடியில வரிசையா சொல்லியிருக்கின்றார். அதுல அந்த முதல் காரகம் இருக்க அந்த இடத்துல ஒரு கமா போட்டு நிறுத்தணும். உலகு கமா, உலகானது, உலகுன்னு அந்த இடத்துல எது, உயிர். உயிர் அது என்ன காரகம், வினை முதற் காரகம். ஆகவே உலகு என்பதுல வந்து வினை முதற் காரகமாகிய உயிர் மற்ற ஏழு காரகங்களோடையும் கூடணும். கூடிதான் என்ன செய்கின்றது, கண்மங்களை செய்கின்றது, அவற்றின் பலன்களை அனுபவிக்கின்றது இல்லையா. அதுதான் நாம வந்து எப்படி சொல்லிக்கணும், உலகு ஒரு கமா போட்டு நிறுத்திக்கணும். உலகானது அதாவது வினை முதற் காரகமாகிய உயிரானது, ஏனைய ஏழு காரகங்களையும் சேருங்க, உடல், கரணம், காலம், உருபலம், நியதி, செய்தி என்ற இந்த பல காரகங்களையும் கொண்டு, பலங்கிறது இந்த இடத்துல ஏழு தான் குறிக்கும், என்ற இந்த பல இவற்றையும் கொண்டு, பல இவை கொண்டு இந்த பல காரகங்களையும், அந்த வினை முதற் காரகமாகிய உயிர் இந்த ஏழு காரகங்களையும் தனக்கு துணையாக கொண்டு, கண்மம் பண்ணுவது அதாவது வினையை செய்தலும், உண்பது அதன் பலனை அனுபவித்தலும், ஆனால் நடப்பது உண்மையானால், நடப்பது உண்மைதானே, நடப்பது உண்மையானால் நிலவிடாது இவைதான் சென்று, இந்த ஏழு காரகங்களும் தாமாக சென்று வினை முதற் காரகமாகிய உயிரை பொருந்த மாட்டான். ஏன்னா அந்த ஏழு காரகங்களும் சடம். சரி, வினை முதற் காரகமாகிய உயிர் சித்துதானே அப்படின்னு சொன்னா நினைந்து உயிர் நிறுத்திக் கொள்ளாது. வினை முதற் காரகமாகிய உயிர் இந்த ஏழு காரகங்களோடு சேர்ந்த பிறகுதான் அறிவு விளக்கம் பெறக்கூடியது. எனவே அந்த உயிரானது தானாக போய் இந்த ஏழு காரகங்களையும் சேர்ந்து பொருந்திக் கொள்ளாது. ஆகையினால் என்ன பெறப்படுகின்றது அப்படின்னு சொன்னா, இந்த ஏழு காரகங்களும் உயிரை போய் சேர முடியாது, உயிரும் இந்த ஏழு காரகங்களை சேர முடியாது. ஆனால் உலகத்திலே என்ன நடக்கின்றது, இந்த உயிராகிய காரகம் இந்த ஏழு காரகங்களோடு சேர்ந்து எல்லா வினைகளும் நடந்து வருகின்றன, எல்லா வினைப்படங்களும் அனுபவிக்கப்பட்டு வருகின்றன. அப்போ தானாகவே சேர்ந்து கொள்ள முடியாத இந்த வினை முதற் காரகமாக இந்த ஒரு காரகமும் மற்ற ஏழு காரகங்களும் சேர்ந்து இருக்கின்றனவே. இந்த ஒன்னும் போய் அந்த ஏழு கூட சேர முடியாது, அந்த ஏழும் ஒன்னு சேர்ந்து வந்து இந்த ஒன்று கூட சேர முடியாது. ஆனா அந்த ஒன்னும் ஏழும் சேர்ந்து இந்த எட்டுனுடைய கூட்டுறவினால் வினைகள் எல்லாம் நடந்து வருகின்றனவே. அப்ப இது எப்படி சாத்தியம் ஆயிற்று அப்படின்னு சொன்னா, அப்ப உயிரும் போய் ஏழு காரகங்களோடு கூடாது, ஏழு காரகங்களும் உயிரோடைய உயிராகிய காரகத்தோடு கூட மாட்டான். அப்போ ஆனால் இந்த ஏழு ஒன்று எட்டு கூடி இருக்கின்றன, எனவே வேறொருவன் இந்த ஏழு காரகங்களையும் உயிர் என்ற காரகத்தோடு சேர்த்து வைத்திருக்க வேண்டும். ஆகவே இதைத்தான் பாரிசேட அளவைன்னு சொல்லுவாங்க. இதாவும் வந்து அது கூட சேராது, அதாவும் இது கூட சேராது, ஆனா ரெண்டும் சேர்த்திருக்குன்னா அப்ப வேறொருவன் தான் என்ன செய்யணும், சேர்த்திருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் அங்கே புரிந்து கொள்ளணும். ஒரு சின்ன குழந்தை தான் வந்து ஒரு பெரிய கார் மேல ஏறி உட்கார்ந்துருக்கு அப்படின்னு சொன்னா அந்த கார் சடம் அதாக குழந்தை ஏற்றி தன் மேல் வைக்காது. இதுவும் வந்து தவழ்கின்ற குழந்தை, இதுவும் கார் மேல ஏற முடியாது. ஆனா கார் மேல உட்கார்ந்துருக்குன்னா பாக்க என்ன நினைப்பான், வேறொருத்தன் வந்து அந்த குழந்தையை வந்து அது மேல எடுத்து வச்சிருக்கான். இந்த மாதிரி வருவதுதான் பாரிசேட அளவை என்று சொல்வார்கள், ஒளிபு அளவை என்று தமிழிலே அதை அருமையாக சொல்வார். பாரிசேடம் என்பதன் தமிழ் சொல் ஒளிபு, சிவஞான சுவாமிகள் பயன்படுத்துகின்றார் என்று சொல்லலாம். ஆகவே வினை முதற் காரகமாக உயிர் இடம் முதலிய பிற ஏழு காரகங்களோடு தானாக கூடமாட்டாது. இடம் முதலிய பிற ஏழு காரகங்களும் வினை முதற் காரகமாக உயிரை வந்து தாமாக பொருந்த மாட்டா. ஆனால் இந்த வினை முதற் காரகமாக உயிர் ஏனைய ஏழு காரகங்களோடும் கூடி வினைகளை செய்தலும் வினைப்படங்களை நுகர்தலும் நடந்து வருகின்ற வழியினாலே அறிவில்லாத, அதாவது அளவில்லாத அளவில்லாத அறிவை உடைய ஒரு முதல்வனே இந்த ஏழு காரகங்களை வினை முதற் காரகமாகிய உயிரோடு கூட்டி வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி நிலைநாட்டுகின்றார் இந்த பாடல்ல. அதைத்தான் பொழிப்புரையில சுவாமிகள் அருமையா சொல்கின்றார்கள், வினை முதற் காரகமாகிய உயிர் ஏனைய ஏழு காரகங்களும் தனக்கு துணையாக கொண்டு வினைகளை ஈட்டலும் நுகர்தலும் உடைத்தென்பது எல்லாருக்கும் ஒப்ப முடிந்தமையின் எல்லாரும் ஒத்துக்கொள்ளக்கூடிய உண்மை. வினை முதற் காரகமாக உயிர் வந்து ஏனைய ஏழு காரகங்களோடு சேர்ந்துதான் வினைகளை ஈட்டலை செய்கின்றது, நுகர்தலை செய்கின்றது. பாடல்ல எப்படி இருக்கு, பண்ணுவது உண்பதுன்னு இருக்கு. இந்த பண்ணுவதுதான் வினைகளை ஈட்டல், உண்பதுங்கிறதுதான் வினை பலன்களை நுகர்தல், நுகர்தல் அதாவது அனுபவித்தல். ஆக பண்ணுதல் உண்ணுதல் அப்படின்னு இருக்கணும். ஆனா பாடல் எப்படி இருக்கு, பண்ணுவது உண்பதுன்னு இருக்கு. ஏதோ ஒருமை சொல் மாதிரி இருக்கு, பண்ணுவது ஒருமை சொல், உண்பது ஒருமை சொல். அந்த இடத்துல ஒருமையாக அது இருந்தால் அங்க பொருள் சிறக்காது. அப்போ அந்த ஒருமை வந்து என்ன பொருளை தருகின்றது, பண்ணுவது அப்படிங்கிறது பண்ணுதல் என்ற பொருளை தருகின்றது, அதாவது வினைகளை செய்தல் ஈட்டல். உண்பது என்பது உண்ணல் என்ற பொருளை தருகிறது. உண்ணல்னா வினைப்பலனை அனுபவித்தல். ஆகவே பண்ணுவது உண்பது என்பதில் உள்ள அந்த ஒருமை எதை குறிக்கின்றது, அந்த தொழிலை குறிக்கின்றது. பண்ணுதல் உண்ணுதல் என்ற தொழிலை குறிக்கின்றது என்று நுட்பமான குறிப்புரை எல்லாம் தருவார் பார்ப்போம். ஆக வினை முதற் காரகமாகிய உயிர் ஏனைய ஏழு காரகங்களும் தனக்கு துணையாக கொண்டு வினைகளை ஈட்டுதலும் நுகர்தலும் உடைத்து என்பது எல்லாருக்கும் ஒப்ப முடிந்தது செய்திதானே, எல்லாரும் ஒத்துக்கொள்ளக்கூடிய உண்மைதானே, எல்லாருக்கும் ஒப்ப முடிந்தமையின் உயிரையின்றியமைந்து தொழிற்பட மாட்டாத சடமாகிய அக்காரகங்களாதல் அவற்றையின்றி அறியமாட்டாத சிற்றறிவுடைய அவ்வுயிராதல் தாமே கூடமாட்டாமையில் என்ன அருமையா சொல்றாங்க. ஐயா உயிர் இல்லாம இந்த ஏழு காரகங்களுக்கும் எந்த செயலும் இல்லை. அதே மாதிரி இந்த ஏழு காரகங்களோடும் கூடினாலன்றி உயிருக்கு அறிவும் கிடையாது. ஆகவே இவை இரண்டும் வந்து தாமாக கூட மாட்டார். ஆகையினால் பாரிசேட அளவையானே சுதந்திர அறிவனாகிய முதல்வனே யாரும் தன்னை செலுத்த வேண்டியதின்றி யாரும் தனக்கு அறிவிக்க வேண்டியதின்றி தானே அறிந்து தானே செய்யவல்ல சுதந்திர அறிவுடைய முதல்வன் இருக்கின்றானே, அந்த முதல்வனே தனது ஆணையாகிய திருவருளால் அவற்றைனா அந்த ஏழு காரகங்களை அவ்வளவு உயிர்க்கு அந்தந்த உயிர்களுக்கு பொறுத்து செய்விப்பன். உயிர்கள் எண்ணற்றவை, எண்ணற்ற எல்லா உயிர்கள் எல்லா உயிர்களுக்கும் ஒவ்வொரு உயிருக்கும் அந்த ஏழு காரகங்களையும் தனித்தனியே கூட்டுவித்து அந்தந்த உயிர்களை அந்தந்த வினைகளை செய்ய வைத்து அவற்றுக்குரிய பலன்களையும் கூட்டி வருவன் என்பது பெறப்படுதலின் என்பது தானாக பாரிசேட அளவையாலே பெறப்படுது. ஆமா, அச்செயலெல்லாம் அவன் பணியேயாம். எனவே நாம் செய்கின்ற வினைகள் எல்லாம் அவன் செலுத்துதலே ஆகும். இந்த வினையை செய் என்று அவன் நம்மை செலுத்துகின்றான். அது நமக்கு அந்த கட்டளையை அவன் இடுகின்றான் தன்னுடைய அருளானையினாலே, இந்த மாதிரி நீ செய் என்று சொல்லி நம்மை பணிக்கின்றான். எனவே அவனுடைய பணியே ஆகும். இது வந்து முடிவில் பெறப்படுவது. எனவே பாடல் எப்படி முடிகின்றது என்று சொன்னா, அழகிலா அறிவன் ஆணை அனைத்திடும் அருளினாலே முடிகின்றது. வரம்பில்லாத அறிவை உடைய முதல்வனுடைய அருளானைதான் என்ன செய்கின்றது, இந்த வினை முதற் காரகமாகிய உயிரோடு ஏனைய ஏழு காரகங்களையும் கூட்டி வைக்கிறது அப்படின்னு பாட்டு முடிஞ்சிட்டு அப்புறம் அதனால பெறப்படுத்த முடிவு என்ன. மீமாசன் என்ன கேட்கின்றான், நாம் செய்கிற முயற்சிகள்லாம் நமக்கு முதல்வன் இடுகின்ற பணி என்று எப்படி பொருந்தும், அதை நிறுவுங்கள்னா. ஆகவே அந்த முடிவை கடைசியில் வைக்கின்றார் சுவாமிகள். எப்படி வைக்கின்றார் என்று சொன்னால், முதல்வனுடைய அருளானைதானே உயிரையும் மற்ற ஏழு காரகங்களையும் ஒன்றாக கூட்டி வைக்கின்றது. அதனாலதான் அந்த ஏழையோடு சேர்ந்து இந்த உயிர் வந்து வினைகளை செய்கிறது. ஆகையினால் உயிர்கள் செய்யும் வினைகள் யாவும் முயற்சிகள் யாவும் முதல்வன் இடும் பணியே ஆகும். முதல்வனுடைய அந்த செலுத்துதலே ஆகும். என்று சொல்லி எல்லாம் அவன் செயலே ஆகும் என்று சொல்லி அந்த கருத்து குறிப்பாக பெறப்படுகின்றது. ஆகவே அந்த கருத்தை குறிப்பச்சம் என்று நாம் கூற வேண்டும். ஆதலால் அச்செயலெல்லாம் அவன் பணியே என்பது குறிப்பச்சம் என்று குறிப்புரை எழுதுகின்றான். இன்று உலகு என்றது உயிர்களை, உலகுன்னு சொன்னது உயிர்களை தான், வினைமுதற் காரகமாகிய உயிரை தான் உலகுன்னாரு. இன்னதற்காக இது பயனாக என்னும் இரண்டு காரகங்களையும் நியதி என்பதனால் தழியினார் பார்த்தோம். பண்ணுவது உண்பது என்னும் ஒருமைகள் அத்தொழில் மேல் நின்றன. பண்ணுவது என்பது பண்ணுதல் என்னும் பொருளிலே இருக்கின்றது, உண்ணுவது என்பது உண்ணுதல் என்ற பொருளிலே இருக்கின்றது, அதைத்தான் கூறுகின்றார். அப்புறம் அடுத்தால என்ன கேள்வி வருது அப்படின்னு சொன்னா, இதுக்கு மேல வந்து தடை எழுப்புவதற்கு எந்த நியாயமான காரணமும் இல்லை. ஆகவே இதுக்கு மேல மேற்கொண்டு விளக்கம் தான் கேட்கின்றார்கள் மீமாம்சகர்கள். ரொம்ப சிறப்பாக சொன்னீர்கள். ஆக இறைவன் செலுத்த போய்தான் உயிர்கள் எல்லாம் தத்தம் முயற்சிகளிலே செல்லுகின்றன என்பதை மிக தெளிவாக இலக்கண ரீதியாக காட்டிவிட்டீர்கள். சரி, இறைவன் செலுத்துகின்றான், உயிர்கள் செயல்படுகின்றன. இறைவன் செலுத்தி உயிர்கள் வினைகளை செய்யும் பொழுது அந்த வினைகளில் சிலவை நல்வினையாகவும் சில வினைகள் தீவினையாகவும் இருக்கின்றனவே. எந்தெந்த செயல்கள் நல்வினையின் பார்ப்படும், எந்தெந்த செயல்கள் தீவினையின் பார்ப்படும் என்ற விளக்கம் கேட்கப்படுகின்றது. உயிர்கள் செய்கின்ற முயற்சிகள் எல்லாம் இறைவன் இடும் பணி, இறைவன் இடும் பணி என்பதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த முயற்சியை நீ செய் அப்படின்னு சொல்லி அவன் திருவுளம் கொள்றான், அதனாலதான் நம்மளால செய்ய முடிகின்றது. அவன் இடுகின்ற பணிதான், அவன் இடுகின்ற கட்டளை ஆணைதான். அப்போ இறைவன் பணியின்படி உயிர்கள் வினைகளை செய்யும் பொழுது அந்த வினைகளிலே நல்வினைகள் என்றும் தீவினைகள் என்றும் ஆகின்றனவே, அவை எவ்வாறு நல்வினை என்றும் தீவினை என்றும் விளங்குகின்றன என்று கேட்கின்றார். அதுதான் அது சுவாமி எழுதுறாங்க. அற்றேல் அப்படியானால் அப்பணி, அப்பணினா இறைவன் உயிருக்கு இடுகின்ற பணியாகிய அந்த உயிரின் முயற்சிகள். நூணங்கள் அதிகம் ஆமாறு, நூணங்கள் அதிகம் அப்படின்னு சொன்னா புண்ணியம் பாவம் நல்வினை தீவினை, அதான் நூணங்கள் சொல்லிட்டு அதிகம்னு சொல்றாள். புண்ணிய பாவங்கள் ஆமாறு, நல்வினை தீவினைகள் ஆகுமாறு யாஞ்சனம் எனின் எவ்வாறு என்று கேட்டால் அது வருஞ்செயலில் பெறப்படும். ஆக இறைவன் செலுத்தி உயிர்கள் செய்கின்றன, அவற்றுள் நல்வினை என்றும் தீவினை என்றும் எந்தெந்த செயல்கள் கூறப்படுகின்றன என்றால் அதை வரும்பாடலிலே கூறுகின்றேன் என்று சொல்லி அருமையாக சொல்கின்றார். எவையெல்லாம் நல்வினை என்று சொல்லி தொகுத்து கூறுகின்றார். ஒழுக்கம், அன்பு, அருள், ஆசாரம், உபச்சாரம், உறவு, சீலம், வழுக்கிலா தவம், தானங்கள், வந்தித்தல், வணங்கள், வாய்மை, அழுக்கிலா துறவு, அடக்கம், அறிவோடு அர்ச்சித்தலாதி, இழுக்கிலா அறங்களானால் இறங்குவான் பணி அறங்கள். இறங்குவான் பணி, இறங்குவான்ங்கிறது இறைவனுக்கு ஒரு பெயர். ஏன்னா எப்பவும் அவன் உயிர்களாகி நம் மீது இரக்கம் வைத்திருக்கின்றான். இந்த உயிர்கள் எல்லாம் பாசச்சார்பில் நின்று நீங்கி இவை சிவச்சார்பற்று உய்ய வேண்டுமே என்ற ஒரு கருணையினை, இரக்கத்தினை, சிவத்தை சார்ந்து சிவபோகம் நுகர்தற்குரிய உயிர்கள் எல்லாம் பாசத்தை சார்ந்து சடத்தை நுகர்ந்து அதிலே பற்றை வளர்த்து வருகின்றனவே என்று சொல்லி உயிர்களின் பொருட்டு இறங்கி வருகின்றானே, ஆகையினாலே இறைவனுக்கே இறங்குவான் என்ற ஒரு திருப்பெயர் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. அருமையான பெயர் இறங்குவான்னு சொன்னால் இடத்துல நம் பொருட்டு இறங்குபவனாகிய இறைவன், இரக்கம் கொள்பவனாகிய இறைவன் என்று பொருள்படும். இறங்குவான் அந்த இறைவன் பணி, அந்த இறைவன் நமக்கு இடுகின்ற பணி, அதாவது நாம் செய்கின்ற முயற்சிகள். அறங்கள், அறங்களாக விளங்குவது எப்போது என்று சொன்னால், நம்முடைய முயற்சிகள் இந்த 16 வகையிலே இருக்க வேண்டும். எந்த வகையிலே, என்னென்ன வகையிலெல்லாம் அப்படின்னா, ஒழுக்கம், அன்பு, அருள், ஆச்சாரம், ஒவ்வொன்றா சொல்றார். அதுல ஒழுக்கம் என்பது என்ன, உலகத்தோடு ஒட்ட ஒழுகுதல் உடமையும் என்று சொன்னார். ஒழுக்கம் என்பது உலகத்தோடு ஒட்ட ஒழுகுதல். இது சிவஞான சுவாமிகள் பொழிப்புரையில தொகுத்து சுருக்கமாக சொல்லிவிட்டார்கள். கீழே பொழிப்புரைக்கு கீழே குறிப்புரை தருகின்றார்கள். அதில வந்து ஒவ்வொன்றையும் எடுத்து விளக்குகின்றார்கள். அந்த விளக்கங்களை தழுவி நம்முடைய 16வது பட்டத்து குருமூர்த்திகள் பதவுரையிலே ஒவ்வொரு பதத்திற்கு எதிராக காட்டியுள்ளார்கள். ஆகவே அவற்றையெல்லாம் சிந்திக்க வேண்டும். ஒழுக்கம் என்பது உலகத்தோடு ஒட்ட ஒழுகுதல் உடமையும். இந்த ஒழுக்கம் மிக முக்கியம். இந்த ஒழுக்கம் இல்லாவிட்டால் ஒருவன் எத்தனை அறிவை ஈட்டியிருந்தாலும், எவ்வளவு, அதாவது எவ்வளவு நூலறிவை கற்று பெற்ற அறிவு, நூல்களை கற்று பெற்ற அறிவு எவ்வளவு இருந்தாலும் இந்த உலகத்தோடு ஒட்ட ஒழுகுதல் இல்லை என்றால் அவன் அறிவில்லாதவனாகவே கருதப்படுவான் என்று திருவள்ளுவர் கூறுகின்றார். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார். உலகத்தோடு ஒட்ட ஒழுகலை வந்து ஒன்னும் தெரியாதவன் சொல்லல, பல கற்றும் பல கற்ற பிறகும், பல நூல்களை கற்ற பிறகும், பல கலைகளை உணர்ந்த பிறகும் கூட உலகத்தோடு ஒட்ட ஒழுகுதலை ஒருவன் கல்லாமல் இருந்தானே ஆனால் இது வந்து உயர்ந்தோர்